இருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய இறுதி கடிதம் என்ற கதையினை நம்மிடையே சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். கடந்த வாரம் இந்திரா பார்த்தசாரதியினுடைய கதைகளை பார்த்தோம். நான் அப்பொழுது குறிப்பிட்டேன், டெல்லி வாழ்க்கை அவருடைய கதைகளிலே கட்டியம் கூறும் என்று குறிப்பிட்டேன். இன்றைக்கு பார்க்கப் போகிற கதையும் டெல்லி வாழ்க்கையை பற்றியதுதான். கதையினுடைய தலைப்பு இறுதி கடிதம். நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன் கதையின் தலைப்பு இன்றி அமையாதது என்று. தலைப்பை மறுபடியும் பார்ப்போம், இறுதி கடிதம். டெல்லி வாழ்க்கையில அரசியல்வாதிகளுடைய ஆக்கிரமிப்பு மிக அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும். சில ஊர்களில் திரைப்படங்கள், சில ஊரில் இசை, சில ஊரில் இலக்கியங்கள், சில ஊரில் அக்கடா பக்கடா சமாச்சாரங்கள், இப்படி பல இது இருக்கும். டில்லியிலே அரசியல்வாதிகளுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறார் இந்திரா பார்த்தசாரதி. அப்படி இருக்கிற பொழுது அங்கே வாழ்க்கை தடைப்பட்டு தடைப்பட்டு இந்த மின்வெட்டை போல போய்கொண்டிருக்கும். அதை மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் கண்டுகொண்டாலும் ஒன்றும் அதை சாதிக்க முடியாது, போக்க முடியாது. எனவே எல்லாம் இறைவன் விட்ட வழி என்று ஒரு வேதாந்திகளைப் போல வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவார்கள் சம்சாரிகள். அதுல ஒரு வித்தியாசமான ஒரு நபர், அவர் பெயர் அருணகிரி. அவருக்கு முன்னால இருக்கிற அடைமொழி ஓபன் லெட்டர் அருணகிரி, திறந்த மடல் எழுதுகிற அருணகிரி. தினம் மடல் எழுதுவார், திறந்த மடல் எழுதுவார். வார பத்திரிகைகள், நாளிதழ்கள் அனைத்துக்கும். எதை பற்றி என்றால் அங்கே நடக்கிற அட்டூழியங்கள், முன்பின் முரண்பாடுகள், மக்களுக்கு ஏற்படுகிற தீமைகள், இவற்றை பற்றி கண்டித்து எழுதுவார். ஒரு விதத்தில் இந்த மடல்களால் பயன் ஏற்படுகிறதோ இல்லையோ, தட்டி கேட்க ஆள் இருக்கிறார்கள் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். அது மிகுந்த வரவேற்க வேண்டிய ஒன்று. நமது பாரத நாட்டு பண்பாட்டில் ஒன்று, எது நடந்தாலும் நமக்கு என்ன என்று அதை பார்த்தும் பாராமல் சென்று விடுவது. ஒரு பழமொழியே பாருங்க, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன. அப்ப ஆட்சியை பற்றியோ, அரசியலை பற்றியோ, சமுதாயத்தை பற்றியோ அக்கறை கொள்ளாமல் மக்கள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். அப்படி இருப்பதாலே தான் சமுதாயம் தாழ்ந்து கொண்டே போகிறது. இங்கே இந்த திறந்த மடல் அருணகிரி இருக்கிறாரே, இவருடைய மடல்கள் என்ன அதில் வேடிக்கைன்னு கேட்டா, ஒரு மடலும் பத்திரிகையில வெளிவருவதில்லை. தினம் எழுதுவார், ஆனால் எந்த மடலும் வெளிவருவதில்லை. அதனால அது திறந்த மடலாகவே இருக்கு, யாரும் படிக்காத திறந்த மடல். ஏன் வெளிவரதில்லைன்னு கேட்டா, ஒரு முறை மட்டும் வெளிவந்தது. இவர் நாலு பக்கம் எழுதியிருந்தார், அதை அந்த ஆசிரியர் அரைப்பக்கமா சுருக்கி போட்டார். உடனே வந்து விட்டது கோபம். அன்னையிலிருந்து எல்லா பத்திரிகைக்கும் என் மடலை நீங்கள் வெளியிட்டால் சுருக்காமல் வெளியிடுங்கள் என்று ஒரு அடிக்குறிப்பு எழுதியிருந்தார். அப்படி நீங்கள் சுருக்கி வெளியிட்டால் வெளியிட தேவையில்லை என்று எழுதியிருந்தார். அந்த அடிக்குறிப்பு தான் எல்லோர் கண்களையும் பட்டது. எனவே ஒரு மடலும் வெளிவரவில்லை. ஆனா அவர் என்ன செய்வார்னா, இந்த திறந்த மடல் எழுதி அவர் நண்பர்களுக்கு படித்து காண்பிக்காமல் இருக்க மாட்டார். அவர் பையில ஜோல்னா பையில அஞ்சாறு மடல் இருந்து கொண்டே இருக்கும். அவரை பார்த்தவுடன் நண்பர்கள் பதறி ஓடி விடுவார்கள். அந்த அளவுக்கு அவருடைய திறந்த மடல் ஓட வைத்தது அனைவரையும். இப்படி இருக்கிற பொழுது கிருஷ்ணன் ஒரு மத்திய அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கார், பெரிய அலுவலகத்தில் இருக்கார். அவருடைய கார் போய்கொண்டிருக்கிறது, இவரை பார்க்கிறது. யார? திறந்த மடலை பார்க்கிறது. உடனே காரை நிறுத்தி ஏறிக்கொள்ள சொல்கிறார். ஏறிக்கொண்ட உடனே எங்கே போறீங்கன்னு கேட்கிறார் கிருஷ்ணன். அதுக்கு நம்முடைய அருணகிரி, நான் ஹிந்து நாளிதழ் அந்த அலுவலகத்துக்கு போறேன். அதை கேட்டவுடனே கொஞ்சம் பயப்படுறார் கிருஷ்ணன். ஏன்னா அந்த ஆசிரியர் பார்ப்பதற்கு முன்னால் நமக்கு படிச்சு காமிச்சிருவாரோ திறந்த மடலை அப்படின்ட்டு ஓரக்கண்ணால பார்க்கிறார். நல்ல வேலையா மடல் ஒட்டி இருக்கு. சரி, அப்ப மடலை கிழிச்சு நமக்கு படிச்சு காமிக்க மாட்டார்னு மகிழ்ச்சியா இருக்கார். ஆனா அவரு விடல. நீங்க என்ன பாக்குறீங்க, இந்த மடல் ஒட்டி இருக்கு, நான் படிக்க மாட்டேன்னு பாக்குறீங்களா? இன்னொரு காப்பி இருக்கு, நான் அதை எடுத்து படிக்கிறேன் அப்படின்னார். சரி, நான் பத்திரிக்கையில வந்த பிறகு படிச்சுக்கிறேன், இப்ப படிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. உங்க மக எப்படி இருக்கா பிரேமா அப்படின்னு கேட்டார். அவளுக்கு என்ன, அவ எல்லாத்திலையும் முதல்ல வந்துகிட்டு இருக்கா, இசை, நாட்டியம், ஓவியம், படிப்பு எல்லாத்திலையும். ஆனா உடம்பு தான் அவளுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, வர வர உடம்பு இழைச்சிக்கிட்டே வருது, தலைவலின்னு சொல்றா அப்படின்னார். கிருஷ்ணன் கேக்குறார், என்ன இப்படி இருக்கீங்க நீங்க, ஒரே பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, யார்ட்டையும் காமிச்சிங்களா டாக்டர்ட்டன்னு கேக்குறார். காமிச்சேன், ஆனா ஏதோ ஸ்பெஷலிஸ்ட போகணுங்கிறாங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் என்ன ஸ்பெஷலிஸ்ட், பணம் வாங்குறதுலாம் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்களே தவிர வேற ஒன்றையும் இல்லை அப்படிங்கிறார். கிருஷ்ணன் சொல்றார், இல்ல எனக்கு தெரிஞ்ச அகர்வால்னு இருக்கார், நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்காங்க, அவர் பெரிய நரம்பு மருத்துவர், அவர்கிட்ட காமிங்க. இன்னைக்கு என்ன கிழமை, திங்கக்கிழமையா? சரி, நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர்றேன், டாக்டரை பார்க்கறதுக்கு நேரம் வாங்கி தர்றேன் அப்படிங்கிறார். சரி பாப்போம்ட்டு அவர் இறங்கி போயிடுறார். அன்று மாலை வீட்டுக்கு வந்த உடனே கிருஷ்ணன் அவர் மனைவி லலிதாட்ட சொல்றார், இந்த மாதிரி திறந்த மடலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அவர் மனைவி லலிதா, அந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, மகளை கவனிக்காம இப்படி ஓயாம திறந்த மடலை எழுதிக்கிட்டு இருக்கார், அவன் மகள் வந்து ரொம்ப மோசமா போயிட்டான்னு அவங்க அம்மா, என்னுடைய தோழிதான் உமா சொன்னா தொலைபேசியில அப்படின்னு சொல்றோம். சரி கவலைப்படாத, நம்ம வந்து வெள்ளிக்கிழமைக்கு அகர்வால பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ புதன்கிழமை இருக்கலாம், புதன்கிழமை தான் அன்றைக்கு நம்ம அருணகிரி திறந்த மடல் இருக்காரு, அவரு கிருஷ்ணன் போய் அலுவலகத்திலேயே பார்க்க போறார். இதுவரைக்கும் அலுவலகத்துக்கு வந்ததே இல்லை அவரு, ஒரு 11 மணி இருக்கலாம். முக்கியமான வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் கிருஷ்ணன், அந்த நேரம் பார்த்து இவர் பார்க்க போயிருக்கார். அவர் பதறி போய், நீங்க வரமாட்டீங்களே அலுவலகத்துக்கு, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்கிறார். அப்போ அருணகிரி சொல்றார், இல்ல கிருஷ்ணன், நான் யோசனையே பண்ணிக்கிட்டு இருந்தேன், நம்ம இதுவரைக்கும் எழுதின மடலெல்லாம் பார்த்தா ஒரு 10,000 மடல் வரைக்கும் ஆயிருக்கும், இத ஒரு 3 புத்தகமா போட்டா என்ன இந்த மடல்களை பூரா அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. யோசனை வந்தோன்னு உங்களை பார்த்து சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாரு. கோபம்னா கோபம் கிருஷ்ணனுக்கு, ஒரு அலுவலக நேரத்தில் இப்படி வந்தோடனே, இந்தாங்க மிஸ்டர் அருணகிரி, இனிமே இப்படிலாம் வராதிங்க, இது அலுவலக நேரம், உங்க திறந்த மடலாம் சாயந்தரம் வச்சுக்கலாம், புறப்படுறீங்களான்னு கண்டிப்பா சொல்லிட்டார். அவர் முகம் வாடிடுச்சு அருணகிரிக்கு, எந்திரிச்சு போயிட்டார். இவருக்கு மனசு கஷ்டப்பட்டுச்சு, கொஞ்சம் வேகமா பேசிட்டோமோட்டு, ஆனால் தவிர்க்க முடியாது. வியாழக்கிழமை இருக்கும் அலுவலகத்தில் கிருஷ்ணன் இருக்கார், ஒரு தொலைபேசி வருது, அவங்க மனைவி பேசுறாங்க. அத பிஏ சொல்றார், நான் இப்ப பேசல, அப்புறமா பேசிக்கிறேன், யார் வந்தாலும் எந்த தொலைபேசி வந்தாலும் எனக்கு தொடர்பு கொடுக்காதீங்க, முக்கியமான வேலைன்ட்டு உள்ள போயிடுறார் கிருஷ்ணன். 1 மணி நேரம் ஆச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சது. வீட்டுக்கு தொலைபேசியை தொடர்பு கொள்றார் மனைவிட்ட, என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு பதில் இல்லை. எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கும்போது மறுபடியும் ஒரு தொலைபேசி வருது, மனைவி தான் பேசுறா, நீ உடனடியாக புறப்பட்டு ஜபர்தங்க ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு தொலைபேசி வருது. ஏன், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, நம்ம உமா மக பிரேமா இறந்து போயிட்டா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவர் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கார், வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த பிரேமா இறந்து போயிடுறா, பதறி போய் போறார் ஜபர்தங்க ஆஸ்பத்திரிக்கு போறார். போனா அங்கே அந்த பள்ளிக்கூடத்து மருத்துவர் இந்த பிரேமாவை பார்த்து கூட்டியாந்து இருக்கார் இந்த ஆஸ்பத்திரி சேர்க்கறதுக்கு. அப்போ இன்டென்சிவ் கேர்ல வச்சிருக்காங்க பிரேமாவை, அவளுக்கு இதயத்தில் ஏதோ ஒரு கோளாறு. அதை பார்க்கிற அந்த மருத்துவர் திடீர்னு பாராளுமன்றத்தில இருந்து ஒரு தொலைபேசி வருது, அங்கே உள்ள ஒரு அமைச்சருக்கு ஏதோ இதய வலி மாதிரி ஒரு தோற்றம் வந்திருக்கான், அதை பார்க்க வரணும்னு இந்த பிரேமாவை அவர் அம்புன்னு விட்டுட்டு அங்கே பாராளுமன்றத்தை நோக்கி புறப்பட்டு போயிட்டார் அந்த டாக்டர். அப்படி அவர் போனதுனால கவனிக்க முடியல பிரேமாவை வேற யாரும், அதனால இறந்து போயிட்டார். இது தெரிய வருது கிருஷ்ணனுக்கு. அப்ப அங்கே உள்ள இன்னொரு மருத்துவர் சொல்றார், இல்லங்க அப்படி இல்ல விஷயம், கொண்டு வரும்போதே பிரேமா இறந்து போய்த்தான் கொண்டு வந்தாங்கன்னு அவர் சொல்றார். உடனே அந்த பள்ளிக்கூட மருத்துவர் சொல்றார், இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நான் தானே கூட வந்தேன், இங்க வந்து உயிர் இருந்ததுக்கு தீவிர சிகிச்சை பிரிவுகளை சேர்க்கும் போதும் உயிர் இருந்துச்சு அப்படின்னு சொல்றார். அப்போ நம்முடைய திறந்த வெளி அருணகிரி சொல்றார், இதுதான் என்னுடைய இறுதி கடிதம் இந்தியாவினுடைய பிரதம மந்திரிக்கும் அந்த மருத்துவ மந்திரிக்கும், என்னுடைய இறுதி கடிதம், இதை பற்றி எழுதப் போகிறேன், அதற்கு பிறகு நான் கடிதமே எழுத மாட்டேன் என்று சொல்லுகிறார். கதை முடிகிறது. இந்த கதையிலே மூன்று கட்டங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, எல்லா உயிர்களும் ஒன்றுதான், உயிர்களை பொறுத்த அளவில், அது எம்எல்ஏ ஆகட்டும், அமைச்சராகட்டும், ஒரு சாதாரண குடிமகனாகட்டும், ஆனால் நம்முடைய உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற வேலை பணிபுரிகின்றவர்கள் மருத்துவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், மக்களும் கூட உயிர்களுக்கு கூட தராதரம் கற்பிக்கின்றார்கள். இங்கே அந்த மருத்துவர் இந்த பிரேமா கவனிக்கப்பட வேண்டியவள், வந்துவிட்டால் அந்த பிரேமா நோயாளியாக மருத்துவமனைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது பாதியிலேயே விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறார். இது நம்ம நாட்டில் இருக்க ஒரு துர்பாகியமான நிலைமை. எல்லா உயிர்களும் ஒன்றுதான், இதை எனக்கு நல்லா ஞாபகம் வருது. சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே, ஒரு இடத்துல மிக முக்கியமான தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதாவது காந்தியினுடைய ஆசிரமத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஜின்னா, ஆசாத், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, இப்படி போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 மணி இருக்கும், பயங்கரமான வாக்குவாதம், எப்படி சுதந்திரத்தை அடைவது என்பதை பற்றி. காந்தி எந்திரிச்சு, ஒரு நிமிஷம் இங்கே பேசிக் கொண்டிருங்கள், நான் என்னுடைய ஆட்டுக்கு புல் போட்டு விட்டு வருகிறேன், இது ஆடு சாப்பிட வேண்டிய நேரம், போட்டு விட்டு வருகிறேன். ஆச்சரியமா இருக்கும் நமக்கெல்லாம், இந்தியாவுடைய சுதந்திரம் எவ்வளவு இன்றியமையாதது. இப்படி பார்க்கிறார்கள் எல்லோரும் காந்தியை. அப்ப சொல்றார் காந்தியடிகள், இந்தியாவுக்கு சுதந்திரம் எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியமானது ஆட்டுக்கு புல்லும். அப்பொழுது ஒவ்வொன்றும் கவனிக்கப்பட வேண்டும், ஒவ்வொன்றையும் கவனித்தால்தான் ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு கவனிக்கப்படும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த மருத்துவர் காலத்தின் கட்டாயமோ என்னவோ மந்திரிகளை பார்க்க போய்விடுகிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த திறந்த வெளி மனிதர் இருக்கிறாரே, இந்த திறந்த மடல் அருணகிரி, நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவருக்கு அதை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழுகிறது, அந்த எண்ணத்தை மயில் வடிவாக செயலாக்குகிறார். பாரதி சொன்னான், பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. 3 நிகழ்ச்சிகள், பயம் கொள்ளக்கூடாது, மோத வேண்டும், மோதி மிதிக்க வேண்டும், முகத்தில் உமிழ வேண்டும். 3 வித்தியாசமான கோணங்கள். இன்றைக்கு அனைவரிடத்திலும் பயம் பற்றி கொண்டிருக்கிறது, தீயவற்றை எதிர்க்க. நடு பட்ட பகலில் நடு வீதியில் ஒரு கொள்ளையடித்து செல்கிறான், எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் ஒருவன், கொள்ளையடிப்பவன் ஒருவன், பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் பலர். ஏன்னு கேட்டால் பயம் இவர்களை பற்றி கொண்டிருக்கிறது. எனவே பலராக இருந்தாலும் ஒருவனுக்கு முன்னாலே தோல்வி அடைகிறார்கள். பயம் கொள்ளலாகாது ஒன்று. இரண்டாவது, மோத வேண்டும், நாமே மோத வேண்டும், நாம் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்பதெல்லாம் வளர்ட்டு வேதாந்தம் தான், கையில் எடுக்கணும். ஏன்னு கேட்டால் சட்டங்கள் மிக தாமதமாக செயல்படுபவை, தப்பித்து விடுவார்கள். பல தூக்கு தண்டனைகள், பல விசாரணைகள் பல ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டிருக்கின்றன. 3வது, மோதி மிதிக்க வேண்டும், முகத்தில் உமிழ வேண்டும், அவர்களை அவமானப்படுத்த வேண்டும். தவறு செய்பவனை தண்டித்தால் மட்டும் போதாது, அவமானப்படுத்த வேண்டும். இந்த 3ல முதல் இதை நம்முடைய அருணகிரி செய்கிறார். வணக்கம்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய இறுதி கடிதம் என்ற கதையினை நம்மிடையே சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஃபிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.